நம்ம கம்யூனியன் ஆசரிக்கிறோம். கம்யூனியன் வந்து ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற நாள் நம்ம அந்த கம்யூனியன் அப்சர்வ் பண்றோம். ஆண்டவர் வந்து நமக்கு எதுவுமே பெரிய அதுல ஆசிர்வாதம், பெரிய அதுல நன்மை இல்லாத எந்த காரியத்தையும் நமக்கு சொல்ல மாட்டார். இது பெரிய ஆசிர்வாதம் வைத்திருப்பதுனாலதான், இது பெரிய ஆவிக்குரிய நன்மை இருப்பதுனாலதான். இல்லைன்னா நம்ம எதுவுமே தேவையில்லாம செய்யறதுக்கு ஆண்டவர் சொல்ல மாட்டார். நம்ம விசுவாச அறிக்கையில் சொல்ற மாதிரி நான் அவருடைய சரீரத்தில் அவருடைய ரத்தத்தில் அதன் மூலமா ஏற்படுகிற சகல ஆவிக்குரிய நன்மைகளை இதில் பங்கு பெறுவதன் மூலமாக பெற்று ஆவிக்குரிய போஷாக் அடைந்து பலமடைந்து கிருபையில் வளர்கிறோம். சரிதான், கம்யூனியன் ஏற்படுத்தி இருக்கு. அது ஏன் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து ஆண்டவர் சொல்லுகிற வண்ணமாக நாம் கம்யூனியன் கடைபிடிக்காததுனால தான் நாம் தகுதியற்றவர்களா அதுல பங்கு பெறும் போது அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்காது. ஆண்டவர் எந்த நன்மைகளை இதன் மூலமாக தம் மக்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கிறாரோ அது கிடைக்காது. அதை எப்படி சரியான விதத்தில் பங்கு பெறுது? ஆண்டவர் சொன்னபடி பங்கு பெறணும். அந்த பகுதி 1 கொரிந்தியர் 23 நம்ம அடிக்கடி வாசிக்கிற பகுதி, நிறைய பேருக்கு மனசுல பதிவா இருக்கிற பகுதி வந்து அது திருப்பி திருப்பி படிச்சு பார்த்தீங்கன்னா மூணு வார்த்தைகள் ரொம்ப கீயா அதுல இருக்கும். மூணு வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா அதுல இருக்கும். நினைவு கூறுங்கள், சோதித்தறியுங்கள், அறிக்கை செய்யுங்கள். இது மூணு வார்த்தைகள் இருக்கிறத பார்க்கலாம் இல்லைங்களா. நினைவு கூறுங்கள், 24வது வசனத்தில் அவர் அந்தபடியே ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு இதை வாங்கி நீங்கள் புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி பாருங்களேன், ரிமம்பர். ரெண்டாவது நினைவு கூறுங்கள், 28வது வசனம் என்ன சொல்லுது? ஒரு மனுஷன் தன்னைத்தானே சோதித்தறிந்து, அது ஒரு கீவேர்டு. 3வது 26வது வசனம் இதை நீங்கள் பங்கு பெறும் போது அவருடைய மரணத்தை அறிவிக்கிறீர்கள் இல்லைங்களா, அவருடைய மரணத்தை அறிவிக்கிறீர்கள். இந்த மூணு வார்த்தைகள் நம்ம மனசுல எப்பவும் பதிச்சு வச்சுக்கணும். நிறைய காரியங்கள் மனசுல இருந்தா நான் கம்யூனியனுக்கு வரேன், இந்த வாரம் கம்யூனியன் வாரம் அப்படின்னா நம்ம என்ன நிலைமையில் வரணும், அது வந்து அது ஆசீர்வாதமான விதத்தில் நாம் பங்கு பெறணும்னா என்ன மூணு காரியங்கள் நம்ம மனசுல இருக்கணும்? நினைவு கூறணும், சோதித்தறியணும், அறிவிக்கணும் இல்லைங்களா. ரிமம்பர், எக்ஸாமின், ப்ரோக்ளைம். நினைவு கூறு, சோதித்தறி, அறிவி. இது மூணு பாயிண்ட்ஸ் நம்ம மனசுல எப்பவும் இருக்கிறது நல்லது. இப்போ நினைவு கூறுங்கள் அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு ஆண்டவர் நான் போன வாரம் சில நாளுக்குள்ள அவர் காஸ்பல்ல இருக்கிற கடைசி பகுதி அவர் சிலுவையில் அறிஞ்ச அந்த காட்சி திருப்பி திருப்பி ஒவ்வொரு நாளும் படிச்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு நம்ம நினைவு கூறுறதுக்கு நமக்கு உதவியா இருக்கும் இல்லைங்களா. நம்ம பங்கு பெறும்போது அப்படி வரணும். இந்த மூணு வார்த்தைகள் ரொம்ப கீயான வேர்ட்ஸ். அது மூணு வார்த்தைகளும் நம்ம பார்க்கற முடியாது. ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு கம்யூனியன் வாரமா நான் பார்க்கலான்னு யோசிச்சிருக்கேன், ஒரு சீரீஸாக. ஏன்னா இது மூணு விதமா நம்ம வந்தாதான் அந்த கம்யூனியன்ல ஏற்படுகிற நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நினைவு கூர்ந்து வரணும், சோதித்தறிந்து வரணும், அறிக்கை செய்து வரணும் இல்லைங்களா. இது மூணு விதமா வர சொல்ற ஆண்டவர். அது மூணு ஒரு சீரீஸாக பார்ப்போம். இன்னைக்கு நினைவு கூறுங்கள், அந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம கவனிச்சு யோசிச்சு பார்ப்போம். இப்படித்தான் வரணும், நினைவு கூறும்படிக்கு வரணும். இதை நம்ம ஆண்டவருடைய பந்தியில நினைவு கூறுறது தான் ரொம்ப மையமான ஒரு காரியம், சென்ட்ரல் கான்செப்ட். அது இதை ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நினைவு கூறுன்னும் போது திருப்பியும் நம்ம எதுக்கு வரோம்னா ஒரு மைண்ட் ஆக்டிவிட்டிக்கு தான் வரும் பாருங்களேன். நமக்கு அதான் ஒன்னு சங்கீதத்துல போட்டிருக்கிற மனுஷனா நம்ம மாறலன்னா ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம ஒண்ணுமே அடைய முடியாது. நினைவு கூறுறது எதுல? நம்ம காதலியா நினைவு கூற முடியும் இல்ல, ஆர்ம்ஸ்ல நான் ஜிம்முக்கு போறேன், நல்லா ஆர்ம்ஸ வளர்த்துக்கிறேன், நம்ம ஆர்ம்ஸ் பெருசா இருந்தா நினைவு மூளை, மைண்ட். ஆனா மைண்டுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கிறது இல்லை, மைண்ட் லேசினஸ் நேச்சுரலாவே நம்ம இல்லைங்களா, மைண்ட் லேசினஸ். ஏன்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 15 நிமிஷம் உட்காந்து நம்ம உட்காந்து ஏதாவது ஒன்று படிக்கணும், உட்காந்து ஒரு காரியத்தை யோசிக்கணும்னா உடம்புல இருக்கிற வழியெல்லாம் நமக்கு தெரியும், ரொம்ப டயர்டாக இருக்கும், முடியவே முடியாது, 15 நிமிஷம் முடிச்சுட்டு போயிடலாமான்னு இருக்கும். ஆனால் 2 மணி நேரம் டிவியை பார்த்தா நமக்கு ஒரு டயர்ட்னஸ் தெரியாது. ஏன்னா அந்த மைண்ட் லேசியாக இருப்பதுனால் அந்த மைண்ட் லேசினஸ்லேருந்து வெளியே வரல நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர முடியாது. ஏன்னா நினைவு கூறுறது நம்ம மைண்ட் ஆக்டிவாக இருந்தால் தான் நினைவு கூற முடியும் இல்லைங்களா. எதுவுமே மைண்ட் வீக்காக இருக்கிறவங்க ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு முழிப்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட், நினைவு கூறுறது இட்ஸ் அ மைண்ட் ஆக்டிவிட்டி அப்படியே நம்ம பார்க்குறோம். சரி, இதை நம்ம நினைச்சு பார்ப்போம். நினைவு கூறுவது அப்படின்னா யூத மைண்டுக்கு யூத இது ஆழமான யூத வேறு இருக்கு. ஏன்னா ஒரு யூதர்களுக்கு ஆண்டவர் வந்து பழைய பாடை பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியம், அடிக்கடி செய்ய சொல்லுகிற ஒரு காரியம் அது. எல்லாம் பழைய பாடல இருந்தும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, நினைவு கூறணுன்றதுக்காக ஒரு புக்கை எழுதியிருக்கு பழைய பாடு நியாயப்பிரமாணத்தில். இங்கிலீஷ் சர்வீஸில் வந்தால் உங்களுக்கு தெரியும், தமிழ் சர்வீஸில் கேட்குறேன். எந்த புக்குன்னு யாருக்காவது தெரியுமா? உபாகமும். உபாகமும் அப்படின்னா என்ன? உபாகம்னா நம்ம அதுக்கு அர்த்தம்னு யோசிக்கிறது இல்லை. உபாகமோன்னு சொல்றது ரிப்பிட்டிஷன். லேவியராகமும் இருக்கு, யாத்திராகமும் இருக்குது, அந்த நடந்ததுலாம் இருக்கு. ஏன் உபாகமம் எழுதணும்னா உங்களை நினைவு கூறு வைக்கணும்ன்றதுக்காகவே உபாகமம் எழுதியிருக்கு, ரிப்பீட் பண்ணியிருக்கு, ரிப்பிட்டிஷன் ஆஃப் த லா. அதான் உபாகம், மறுபடியும் சொல்லுகிறதுக்காக. அந்த உபாகம புக்கில் கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வர்றது கேள் இஸ்ரவேலே, நினைவு கூறு இஸ்ரவேலே, நினைவு கூறு மறக்காத இஸ்ரவேலே, திருப்பி திருப்பி வரும். இன்னொரு வசனங்களாக நோட் பண்ணியிருக்கேன், நான் சொல்ல விரும்பல. 15, 16, 16, இப்போ 24, 24, 8, 9 எல்லாம் திருப்பி திருப்பி திருப்பி, இஸ்ரவேல் ஜனங்களே நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள், தேவன் உங்கள் அடிமைத்தன வீட்டிலேருந்து எப்படி கூட்டு வந்து என்ன செஞ்சார் நினைவு கூறுங்கள். அது அடிக்கடி நியாயப்பிரமாணத்திலே வருது. அது தவிர்த்து ஆண்டவர் வந்து நினைவு சின்னங்களாக பல ஏற்பாடில் ஏற்படுத்தியிருந்தார். ஒரு நம்ம ஞாபகத்தை தூண்டும் வகையில் நினைவு சின்னங்கள். ஒன்று நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது யோர்தான் நதி. அவங்க கடக்கும் போது அந்த யோர்தான் நதியிலேருந்து 12 கல்லுகளை எடுத்து அங்கே அடுக்கி வச்சிருந்தார். சாமியல் கூட ஒரு கல்லை நட்டு இதுக்கு எபினேசர்னு பேர் வச்சார் இல்லைங்களா. பஸ்கா பண்டிகை ஒரு நினைவு கூறும் பண்டிகை தான். இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சுட்டே வர. சங்கீதத்தை எடுத்துக்கோங்க, இப்போ பழைய பாடலேருந்து பார்த்துக்கணும். நியாயப்பிரமாணம் உபாகமத்தில் நினைவு கூறை பற்றி முக்கியம். சரித்திரத்தில் பார்த்தோன்னா நினைவு கூறு சின்னம் திருப்பி திருப்பி எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொரு புக்லேயும் நம்ம பார்க்கலாம். தாவீது செய்யறது, சாமியல் செய்யறது, நியாய ஜட்ஜஸ்ல செய்யறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து சங்கீதத்துக்கு வந்தோன்னா சங்கீதக்காரன் எதை வச்சு நம்மளை ஸ்தோத்தரிக்க சொல்றாரு, அடிக்கடி நம்மளை ஸ்தோத்தரிக்க தூண்டுறாரு. நீ கஷ்டமான நிலையிலையும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். எதை வச்சு நினைத்துப்பார், மெமரி நினைவு கூறுங்கள், நினைவு கூறு. ஆத்மாவே ஏன் சோர்ந்திருக்கிற, என் ஆத்மாவை ஏன் மனஞ்சி உடஞ்சிருக்கிற, கர்த்தர் உனக்கு போன காரியங்களை செய்ததை நினைத்துப்பார். அதை நினைக்கும் போது இந்த காலத்தை சகித்து கொள்ள உனக்கு முடியும் அப்படின்னு அவர் நம்மளை துதிக்க தூண்டுகிறதே சங்கீதக்காரர். அநேக தடவை நினைவு கூறுவதை ஞாபகப்படுத்துறார். ஃபேமஸ் சங்கீதம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, அவர் செய்த சபகல உபகாரங்களையும் மறவாத நினைவு கூறுன்னு அர்த்தம் இல்லைங்களா. நினைவு கூறுறதுக்கு ஆப்போசிட்டு மறவாதே இல்லைங்களா. அது இன்னொரு வார்த்தை சொன்னா மறவாதே. நினைவு கூறுறது ரொம்ப அவசியம். அந்த சங்கீத அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய பாட்டில் இஸ்ரேல் ஜனங்க விழுந்து 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 விக்கிர ஆராதனையிலையும் பாவத்திலையும் அழிந்து போனாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் 106வது சங்கீதம் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தருடைய செய்கைகளை அவர்கள் நினைவு கூறாமல் போய்விட்டார்கள், கர்த்தருடைய செய்கைகளை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். அதனால தான் அவங்க பயங்கரமா பாவ வழியில போனது. அதனால தீர்க்கதரிசிகளை அனுப்பி என்ன சொல்றார் ஆண்டவர், அடிக்கடி தீர்க்கதரிசிகளை அனுப்பி திருப்பியும் நினைவு கூறுங்கள் கூப்பிடுறாரு. வாங்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தார் அப்படின்னு தீர்க்கதரிசிகளா பல இடங்கள்ல தீர்க்க ஐசாயா எரேமியா அவங்க எல்லாம் அவங்களை ஞாபகப்படுத்துக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே இதுக்கு பல அடமான பழையப்பாடு வேறு இருக்கிறது. நினைவு கூறு என்று சொல்லும் போது பல ஆழமான வேர் இருக்கிறது. இங்கேயும் ரிப்பீட்டடாக இந்த தீர்க்க தரிசிகள் பழைய பாட்டில் நீங்கள் விழுந்து போனது இந்த காரியத்தில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க. இப்போ ஆண்டவர் அவருடைய பந்தியை ஏற்படுத்தி கொடுக்குற முதல் கற்பனை, முதல் கற்பனை நீங்கள் என்ன செய்யணும், இதை எப்படி பங்கு பெறணும், நினைவு கூறணும். நம்ம பந்தியினால் நாம் ஆசீர்வதிக்கப்படாமல் கிருபையில் வளராமல் போகிறதுக்கும் அவைக்குரிய ஜீவியத்தில் பலன் இல்லாமல் போகிறதுக்கும் பின்வாங்கி போகிறதுக்கும் காரணம் இங்கே தான் நம்ம பார்க்குறோம். நினைவு கூறுறதுல நம்ம ஃபெயிலியர், நினைவு கூறுவது இல்லை. இஸ்ரேல் ஜனங்க ஏற்பட்ட அதே மிஸ்டேக்கை தான் நாமளும் செய்யறோம். நாம் நினைவு கூறுவதில்லை. பாருங்களேன், அதான் ரொம்ப முக்கியம். நினைவு கூறுவது வந்து அதுல ஒரு தியானத்துல ஒரு பாகம் தான், மெடிடேஷன். நம்ம நினைவு கூறுறதுன்னா என்ன, அவங்க மைண்டுக்கு எப்படின்னா நம்ம என்ன நினைவுதான் ஞாபகம், நாளைக்கு கம்யூனியன் இல்ல அப்போ ஞாபகம் வந்துருச்சு. அது இல்லை நினைவு கூறுறது, கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை, கடந்த காலத்தில் நடந்த ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்து அதை யோசித்து நம்ம மனதுக்கு முன்பதாக கொண்டு வந்து திருப்பி நிறுத்தி அதை சிந்தித்து சிந்தித்து தியானித்து எந்த அளவுக்கு பார்க்கணும்னா, இப்ப நிகழ்காலத்தில் என் இருதயமும் மனசும் அதனால் பாதிக்கப்படுற அளவுக்கு அதை சிந்தித்து பார்க்கணும். அதான் நினைவு கூறுறது. கடந்த கால நிகழ்வுகளை, இயேசுடைய மரணமோ இல்ல இஸ்ரவேல் ஜனங்க அகில அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வந்ததோ அதை வந்து யூதன் நினைச்சு பார்த்து நினைச்சு எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை காப்பாத்தி கொண்டு வந்தார், அவர் காப்பாத்தி கொண்டு வரல நம்ம என்ன நிலமா ஆயிருக்கோம், எவ்வளவு பெருசா ஆண்டவர் செஞ்சார், அதை நினைச்சு நினைச்சு பார்த்து அவன் உணர்ச்சியில அதுல பாதிக்கப்பட்டு அவன் வாழ்க்கை முறைய இன்னுமே நான் இப்படி வாழக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, என்ன திருத்திக்கணும், அவன் இப்போ வாழ்க்கை மாறும்படிக்கு நினைச்சு பார்க்கணும். அந்த அளவுக்கு அதை நினைச்சு பார்க்கணும், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கன்னா அதான் பாருங்களேன். அதைத்தான் நம்ம, அதான் ஒரு நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஒரு சில காரியங்களை நினைவு கூறும்படி நான் உதவி செய்யறேன். ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யும் இல்லைங்களா. இந்த நேரம் கொஞ்சம் காரணம் நிறைய காரியங்கள் நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. நீ கம்யூனியனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு வாரத்துக்கு நினைச்சு பார்த்துருக்கீங்க இல்லைங்களா. நினைவு கூறுற ஒரு வாரம், நினைவு கூறும் வாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கம்யூனியனுக்கு வர்றதுக்கு முன்னாடி. அதை தான் செஞ்சுட்டு நம்ம கம்யூனியனுக்கு வரும்போது இது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்த வாட்டியாவது நம்ம கம்யூனியனுக்கு வரும்போது என்ன செய்யணும், மற்றதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு நினைவு கூர்ந்து பார்த்து ஆண்டவருடைய தியாகத்தை நினைச்சு, கிருபையை நினைச்சு, அவர் நம்ம ரட்சிப்பை நினைச்சு, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு வரணும், நினைவு கூர்ந்து வரணும் இல்லைங்களா. ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மனசுக்கு முன்பதாக நினைவு கூறும்படி கொண்டு வருகிறேன். அது ஆவியானவர் நம்ம இருதயத்தை பாதித்து அதை பயன்படுத்தி நம்ம இருதயங்களை கம்யூனியனுக்கு ஆயத்தமாக பயன்படுத்திட்டோம். என்ன நினைவு கூறணும் முதலாவது கேட்போம். என்ன நினைவு கூறணும், நினைவு கூறணுன்றது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். எதை இப்படி நினைச்சு பார்க்கணும் அப்படின்னா, இந்த வசனம் நமக்கு சொல்லுது 24 வசனத்தில், என்னை நினைவு கூறும்படி இல்லைங்களா. என்னை நினைவு கூறும்படி ஒரு ஆளை நம்ம நினைச்சு பார்க்கணும், ஒரு நபரை நம்ம நினைச்சு பார்க்கணும், அதான் ஒரு பர்சன் அவரை நினைச்சு பார்க்கணும் முதலாவது. அது அதோடு அந்த ஆளை எப்படி நினைச்சு பார்க்கணும், இது என் சரீரம், என் உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி. அந்த ஆளை தனியா நல்லவர் அவர் அப்படின்னு நினைச்சு பார்க்கறது இல்ல, அவரை அவருடைய மரணத்துக்கு ஒப்பிட்டு நினைச்சு பார்க்கணும், அவருக்கு மரணத்துக்கு சம்பந்தப்படுத்தி நினைச்சு பார்க்கணும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது, என்னை நினைவு கூறுங்கள். எந்த தொடர்புல என்ன நினைவு கூறணும், என்னுடைய மரணத்தை, என்னுடைய சரீரம் பிக்கப்பட்டது, என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்ட மரணத்தை தருவாயில என்ன நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த நேரத்தில் முதலாவது அவரையும் அவருடைய மரணத்தையும் நினைச்சு பார்க்கணும் இல்லைங்களா. அவரை முதலாவது எப்படி நினைக்கிறது, முதலாவது அவர் வந்து நம்ம ஒரு ஒரு புதிதான விதத்தில், ஒரு ஃப்ரெஷ்ஷான விதத்தில், அங்க அன்னைக்கு சிலுவையில் மரித்தவர் யார், அவருடைய அடையாளம் என்ன, என்னை நினைச்சு பாருங்கன்றாரு. அவர் யார் முதலாவது அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அவர் யார், ஒரு பாட்டு இங்கிலீஷ்ல வருது, ஒரு நீண்ட பாட்டு, நமக்கு தமிழ்ல இல்லை அந்த பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. இவர் யார், கெத்செமனேயில தனியாக அந்த இருள் ராத்திரியில் தனியாக வியாகுலப்படுகிறவர் இவர் யார், வேதனை தாங்க முடியாமல் ரத்த வியாகுலப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி பூமியில பிறண்டு கொண்டிருக்கிறவர் இவர் யார், அந்நியாயமாக கைது செய்து அந்நியாயமாக நியாய தீர்ப்பு கொடுத்து அந்நியாயமாக நடுராத்திரியில் அவமானப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு துப்பப்பட்டு கேலிப்படுகிற அனுபவிக்கிறவர் இவர் யார், கபத்தால அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் எல்லாம் இவரை வார்ல அடிச்சு இவரு சதையெல்லாம் பிக்கிற அளவுக்கு அடிச்சாங்களே இவர் யார், அந்த சதையெல்லாம் பிக்கப்பட்டு நடுநடுங்கிக்கிட்டு கூட்டத்துக்கு முன்னாடி நிற்கும் போது அந்த பிலாத்து கவர்னர் இதோ இந்த மனுஷனை பாருங்கள்னு சொல்றாரே இவர் யார், இவர் அநியாயமா அந்த மரண தீர்ப்பை கொடுத்து பாரமான சிலுவை அவர் மேல ஏற்றி அவர் தூக்க முடியாம கீழே உளுந்து உளுந்து கஷ்டப்பட்டு மலை மேல தூக்கிட்டு போறாரே இவர் யார்? ஆணி கையில காயில பாயும் போது கத்தி கதர்னாரே இவர் யார்? சிலுவையில அவர் தொங்குறாரே, அவர் ரத்தம் சொட்டு சொட்டா ஒழுவுதே, அதை காணுகிறீர்களே இவர் யார்? அப்படி வியாகுலப்படும் போது உலகமே அவரை பார்த்து கேலி பண்ணுதே இவர் யார்? அந்த கேள்வி கேள்விகளோடு, அந்த பாட்டு கேள்விகளோடு முடியுது இவர் யார்? இன்னைக்கு இந்த கம்யூனியன்ல வரும்போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம இந்த கப்பையும் இந்த திராட்சை ரசத்தையும் இந்த அப்பத்தையும் எடுக்கும் போது இதெல்லாம் அடையாளங்கள். அவர் யார் என்பதற்கு, யார் இவர்? இவர் சாட்சாத்து தேவன், சாட்சாத்து தேவன், அண்ட சராசரத்தை படைத்த தேவன் இவர். அதை நம்ம நினைச்சு பார்க்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருந்ததை கொள்ளையாடின பொருள். தேவனுக்கு சமமானவர், சாட்சாத் உலகத்தை படைத்த தேவன், அவர் என்ன பண்ணாரு? தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மைத்தாமே கீழ்ப்படிந்தவராய் தம்மைத்தாமே தாழ்த்தினார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து தேவனுக்கு ஒப்பான சாட்சாத்து தேவனாயிருந்த அவர், ஒரு எல்லையற்ற உயரத்தில் இருந்த அவர் படிப்படியா இறங்கி இங்க வந்துட்டார். அதுதான் அந்த பிலிப்பியர் படம் நம்ம காட்டு, பவுல் பிலிப்பியர்ல எழுதி என்ன காட்டுறாரு, அவர் யார் தெரியுமா? தேவன். அவர் தேவனுக்கு ஒப்பானவர், தேவனுக்கும் அவருக்கும் எந்த இதுவும் இல்லாம தேவன், காட். அவர் வந்து படிப்படியா இறங்கி அந்த படியில இறங்கி கீழே இந்த அளவுக்கு வரும்போது அவர் மரண தன்னைத்தானே வெறுமை ஆக்குனாரு, மனித சாயல் எடுத்தாரு, அடிமையின் கோணம் எடுத்தாரு, மரணத்துக்கு வெறும் மரணம் இல்ல சிலுவையில மறிக்கிற அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். அவருடைய தாழ்மையின் படிகளை நம்ம நினைக்கும் போது அவர் சிலுவையில் அன்னைக்கு மறித்தவர் யாருன்றது சரியா புரிஞ்சுக்கணும்னா இந்த முழு படத்தை எங்கிருந்து ஆரம்பிச்சவர் அவர் யார் என்பதை பார்க்காம சிலுவையின் காட்சி சிலுவையின் இடத்தை நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. அன்னைக்கு சிலுவையில் அன்னைக்கு வியாகுலப்பட்டு அவமானப்பட்டு துப்பு வாங்கி அடி வாங்கின அவர் யார்? அவர் உங்களை என்னையும் படைத்த சாட்சாத்து பரம தேவன், நம்மளை படைத்த கடவுள், உங்களை என்னையும் படைத்த இந்த அண்ட சராசரத்தை படைத்தவர், நம் தாயின் கற்பத்தில் நம்மளை வடிவமைத்தவர் அவர்தான். அவரை அன்று இந்த உலகத்தில் ஒன்றும் உருவாகல. உங்களை என்னையும் படைத்தவர், எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர், நாம் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நம்மளை ஆதரித்து வருகிறவர், இந்த அண்ட சராசரத்தை படைத்த கடவுளுங்க அவரு, இஸ் காட். அவரு தான், அவரு தான் அன்னைக்கு அப்படி பட்டார் அந்த கஷ்டத்தை, அவர் தான் அன்னைக்கு அப்படி அந்த வேதனையை அவர் அனுபவிக்க வேண்டியதா இருந்துச்சு, இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்த வேண்டியதா இருந்துச்சு. அது நமக்கு தெரியுதா? சிலுவையை நம்ம கிரகிக்கணும்னா இந்த படி இந்த செயினை வந்து கட் பண்ணா நம்ம பார்க்க முடியாது. எங்கிருந்து அவர் வந்தார், அவர் யார் என்பதை பொறித்து அதை முடிச்சா நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் அவர் யாருன்னு நமக்கு தெரிய முடியும். அவர் தேவன், அவர் தேவன், சாட்சாத்து தேவன். அன்னைக்கு துப்பப்பட்டு அடிக்கப்பட்டு நிர்வாணமா சிலுவையில் தொங்க விட்டவர் கடவுள். கடவுள் என்ன அதிர்ச்சியோ, என்ன ஒரு அதிர்ச்சி! இதாங்க மனுஷனுக்கு ஏற்பட வேண்டிய அதிர்ச்சி. ஒரு மனுஷன் இதை ஆழமா சிந்திச்சான்னா அன்னைக்கு அந்த வேதனையை அவமானத்தை இதை அனுபவிச்சவர் கடவுளா, தெய்வமாயிரு அப்படின்னு அது மனுஷன் யோசிச்சு பார்த்தாலும் அவனுக்கு ஒரு ஷாக் வந்துடும். சார்ல்ஸ் வெஸ்லி என்றவருக்கு ஒரு ஷாக் வந்துச்சு. அவர் பாட்டை எழுதினார், அண்ட் கேன் இட் பி, அண்ட் கேன் இட் பி தட் மை காட் ஷுட் டை ஃபார் மீ. எந்த மதம் இந்த உலகத்தில் சொல்லுது, நம் கிறிஸ்தவ மதம் ஒரு விதத்தில் ஒரு விசித்திரமான மதம். எந்த ஸ்டேட் உலகத்தில் எந்த மதம் சொல்லுது கடவுள் போய் இந்த உலகத்துக்கு வந்து இந்த அளவுக்கு மனுஷங்கிட்ட துப்பு வாங்கி அடி வாங்கி சிலுவையில் செத்தாருன்னு எந்த மதம் சொல்லுது? இது இப்படியா கடவுள் வந்தார்? சாட்சாத் உலகத்தை பண்ண ஒரே கடவுளா இப்படி வந்தார்? அவர் தான் வந்த அன்னைக்கு சிலுவையில் மரித்தார். சாட்சாத்து தேவன் கடவுள் என்பது யார்? நம்ம விசுவாசம் அறிக்கை சொல்லுது, எல்லா ஜீவனும் தனக்குள், எல்லா மகிமையும் நன்மையும் பாக்கியமும் சந்தோஷமும் தனக்குள் இருந்து எல்லோருக்கும் கொடுக்கிறவர் அவர்தான் தேவன். எல்லா சிருஷ்டிகளும் மனிதர்களும் தேவதூதர்களும் பிசாசுகளும் சாத்தானும் எல்லா கீழ்ப்படிதலும் எல்லா நன்றியும் எல்லா ஆராதனையும் செலுத்த பாத்திரமான மகிமை உள்ள ஒருவருமே அண்ட முடியாத கடவுள் அவர். அவரா இப்படி இறங்கி வந்தார்? மகிமையிலேயே வாசம் பண்றவர், மகிமையை மாத்திரம் எப்பவும் அனுபவித்தவர், அவரா இப்படி வந்தார்? வாட் இஸ் ஷாக்! இது ஷாக் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன், ஆழமா யோசிச்சோன்னா ஷாக், உண்மையாவே ஷாக். அப்படியே நிற்போம், இதை விட ஷாக் இல்ல, இதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு நினைவு கூறுதல் என்ன இருக்க முடியும்? கடவுள் சிலுவையில் அறையப்பட்டார்ன்ற ஒரு காரியத்தை நினைவு கூறுறதை விட, உலகத்தை படைத்த கடவுள் சிலுவையில் அவமானமா செத்தார் அதை நினைச்சு பார்க்கறத விட ஒரு ஷாக் ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்க முடியும்? அதை தாங்க நம்ம கொண்டாடுறோம். சாட்சாத் கடவுள், இஸ் காட், த வெரி காட் தான் கிறிஸ்தவத்தின் ஷாக். இந்த ஒரு மனுஷன் கிரகிக்கும் போது அவன் ஷாக்ல மூழ்கிடுவான். யாருக்கு நாம் இருக்கிறோம், அசைக்கிறோம், பிழைக்கிறோமோ அவர் சிலுவையில் தொங்கினார். அதிசயம், அதிசயம். இன்னைக்கு நம்ம கொண்டாடுறது தான் இது. ஷாக் நமக்கு ஏற்படுத்தணும், ஷாக் ஏற்படுத்தணும். இது என்ன காட்டுது? சர்வ வல்லமை உள்ள எல்லையற்ற தேவன் நம்மளை காப்பாற்றுவதற்காக, நம்மளை ரட்சிப்பதற்காக எந்த எல்லைக்கு போயிட்டார் பாருங்க, எந்த அளவுக்கு இறங்கிட்டார் பாருங்க. அதைத்தான் நம்ம நினைச்சு பார்க்கணும். உலகத்தை படைத்த தேவன் செய்யலாம, ஒரு தேவதூதன் செய்யல, பிரதான தேவதூதனை செய்ய உள்ள ஒரு பரிசுத்தவான் செய்யல, எத்தனையோ வேலைக்காரங்க. நம்ம சில கீழ்த்தரமான வேலைகளை செய்ய மாட்டோம், வேலைக்காரங்களை வச்சுக்குவோம், அப்படி பண்ணுவோம்னு. கடவுளுங்க அவரு, அவரே எந்த அளவுக்கு எந்த எல்லைக்கு போனார் உன்னை காப்பாற்றணும், ஆத்மாவை காப்பாற்றணும். இந்த ஷாக் நமக்கு இருக்கா? இந்த ஷாக் நமக்கு இருக்கா? இது ஒன்று இல்லையா? அவங்களுக்கு யோசிச்சுப்பாரு, இந்த ஷாக் நமக்கு இருக்கா? முதலாவது அவருடைய என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கன்னா அவர் யார் என்பதை நினைத்தா உண்மையாகவே ஷாக் நமக்கு வரும். மேன் கேன் இட் பி, இது நடக்க முடியுமா? என்னை படைத்த தேவன் எனக்காக சாகிறதா? சாகாம உள்ளவராச்சு அவரு, சா செத்தாரா? மாறாதவராச்சு அவரு, அவர் மாறும்படிக்கு செத்து சாவ ருசி பார்க்கும்படி வந்தாரா? என்ன அதிசயம், என்ன அற்புதம், என்ன ஒரு ஷாக்கு! இல்லாஜிக்கல். ஒரு விதத்துல யோசிச்சோம், எப்படி அவருக்கு தான் மாறாதவராச்சு, அவரு தான் சாகாமை உள்ளவராச்சு, அவர் போய் சாவ ருசி பார்த்தது எப்படி? இந்த எல்லைக்கு போனார், இம்மற்ற என்ன அன்பு கூர்ந்தியா நம்ம பாட்டுல பாடுறோம், இந்த அளவுக்கு பண்ணிட்டார் அவர். சிலுவையின் மரண பரியந்தம் முதலாவது, அதோடு இல்லை, அதான் முதல் அடையாளம். அவர் பர்ஃபெக்ட்லி காட், எல்லா விதத்திலையும் சாட்சாத் தேவன். தேவன் நம்மளை படைத்த, உலகத்தை படைத்த, எல்லாரையும் படைத்து எல்லாருக்கும் ஜீவனை சுவாசத்தை கொடுக்கிற தேவன். அது மாத்திரம் இல்லை, அவர் முழுமையான தேவனா எப்படி இருந்தாரோ அவர் முழுமையான பரிபூர்ணமான மனிதன். அவருடைய அடையாளம் தான் என்னை நினைச்சு பாருங்கன்னா, அவரை பத்தி நினைச்சு பார்க்கறதுல அவர் கடவுள் முதலாவது, ரெண்டாவது அவர் மனுஷன். எல்லா விதமான பலவீனங்களும் எல்லா விதமான குறைகளும் நமக்கு இருக்கிற எல்லா களைப்புகளும் அவருக்கும் இருந்திருக்கு. எல்லா விதத்திலும் நம்ம எப்படி சார்ந்திருக்கிறோமோ அவரும் எல்லா விதத்திலையும் சார்ந்திருந்தார். மனிதன் அவர். எபிரேயர் 2:14 சொல்லுது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவரை போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். யார் யாரெல்லாம் அவர் காப்பாற்றணுமோ அவங்க மாதிரி இவரும் கம்ப்ளீட்டாக ஆனார், நம்மள மாதிரி கம்ப்ளீட்டாக ஆனார். ஒரு ஒரு மகிமை உள்ள சரீரத்தோடு வரல, ஒரு களைப்பை அடையாத குளோரிய சரீரத்தோடு வரல அவரு. நம்ம சரீரம் எப்படி இருக்கோ அப்படியே பர்ஃபெக்டாக மேனார். நமக்கு இருக்கிற குறை அவருக்கும் இருந்துச்சு, நமக்கு டயர்டாச்சுன்னா அவருக்கும் டயர்டாச்சு, நமக்கு பசி எடுக்குது அவருக்கும் பசி எடுத்துச்சு. அவரும் தொட்டிலில் இருக்கும்போது பாலுக்கு ஒரு குழந்தைங்க எப்படி அழுவுமோ அவரும் கத்தி அழுதார். அதே மாதிரி ஒரே பர்ஃபெக்ட் மேன், எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்ட் மேன். அவருடைய மனுஷிகத்தை ரொம்ப எங்கே தெரியுமா பார்க்க முடியும்? கெத்செமனேல தான் பார்க்க முடியும். கெத்செமனேல தான் அவருடைய மரணத்தில், மரணத்துக்கு முன்பதாக அவர் யோசிச்சு பாருங்க, அவருடைய அனுபவத்தை சிலுவைக்கு முன்பதாக அவருடைய மனுஷீக சித்தத்தில் வேணா பிதாவேன்னு சொல்கிற அளவுக்கு அவர் மனுஷீகம் வந்து பிதாவுடைய சித்தத்துக்கு விரோதமாக காரியங்களை சொல்லுது. சொல்லுது என்ன நடக்குது? அந்த கொடுமையான நேரத்தில் பிதா வந்து எல்லாரும் நீங்களும் நானும் செஞ்ச பாவத்தின் கணக்கு, பாவத்தின் கணக்கே நம்மளால் கணக்கு போட முடியாது. அந்த பாவத்தின் ஏற்ற அதுக்கேற்ற உக்கிரம், கோபம், தண்டனைக்கு எப்படி நம்ம அளவிட முடியும்? மலமலையா சமுத்திர சமுத்திரமா கணக்கு போட்டால், சமுத்திரத்துல இருக்கிற மணல் எல்லாம் எடுத்து கணக்கு போட்டாலும் ஏன் ஒருத்தன் பாவம் கணக்கு போட முடியாது? அந்த பாவத்துக்கு கடவுளுடைய நீதியின்படி தண்டனை நம்மளால கணக்கு போட முடியுமா? அந்த மக்கள் எல்லா மக்களுடைய பாவத்தின் தண்டனை கோபத்தை ஒரு கப்புல ஊத்தி, மகனே இதைத்தான் நீ குடிக்க போற அப்படின்னு கெத்தமன எல்லாம் அவர்கிட்ட காட்டுற, இன்னும் குடிக்கல காட்டுற, முன் ருசின்னு கூட சொல்ல முடியாது, முன் பார்வை, அதனோட ஸ்மெல்லு அதனோட பார்வையே எந்த அளவுக்கு அவர்னால தாங்க முடியாம போயிடுச்சு, எந்த அளவுக்கு அது பயங்கரமா போச்சுன்னா ஒரு ரத்த வார்த்தெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, மூஞ்செல்லாம் பயம் வந்துருச்சு, ரத்தம் ஓடுது ஹார்ட்ல, ஹார்ட் அடிக்குதுன்றோம் சில பேர், அவருக்கு அந்த நேரத்தில் அடிச்ச ஹார்ட் எந்த தெர்மாமீட்டரும் கணக்கு போட முடியாது, ஹார்ட் அடிச்சு பிளட்டு அப்படியே பம்ப்ல அடிக்குது, அடிச்சு அந்த ப்ரெஷருக்கு சரீரம் தாங்க முடியாம, நரம்பு நாடியில் தாங்க முடியாம வெடிச்சுக்கிட்டு வேர்வையாவது இருக்கு, வெறும் அவரு பார்த்ததுனால பார்த்ததுனால வெடிச்சுக்கிட்டு ரத்த வேர்வையாவது, பிதாவே முடிஞ்சா இது வேணாம் பிதாவே, என்னால் முடியாது பிதா, ரொம்ப இதாக இருக்குது பிதாவே, அப்படி மனுஷத்தில் அவர் வியாகுலப்படுறார், என்னால் முடியல பிதாவே, வேணா கொடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் பிதாவே அப்படின்னு கேட்டுக்கிறார் அப்பா கிட்ட, ப்ளீஸ் ஃபாதர் கொடுமானால் இது நான் என்ன ஒன்னொரு இடத்துல நான் என்ன சொல்லுவேன், ஒரு இக்கட்டு நான் என்ன சொல்லுவேன், இந்த பாத்திரத்தை குடிக்கத்தானே வந்தேன், நான் அடைய வேண்டிய ஒரு ஞானஸ்தானம் இருக்கிறது, நான் என்ன சொல்றது எனக்கு வேணான்னு, எனக்கு ஃபுல்லாக உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்பு நாடியெல்லாம் சொல்லுது வேணான்னு சொல்லுது, ஆனால் இதற்காகத்தானே நான் வந்தேன். அவர் எவ்வளோ மனுஷத்தில் எவ்வளோ பாடுபட்டார் பாருங்களேன், எவ்வளோ கஷ்டப்பட்டார், ஆனால் அந்த முடியல ஒவ்வொரு இதும் சொல்லுது முடியாது, என்னால் முடியாது, அதை பார்த்தே முடியல, பார்த்தே ரத்த வேர்வு வருதுன்னா அது குடிச்சா எனக்கு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன், சில இது மருந்து ஸ்மெல்லே எனக்கு இப்படி இருக்குதுன்னா அது குடிச்சா எப்படி இருக்கும், சிலுவையில் எனக்கு என்ன இருக்கும் என்ன ஆகும், அதெல்லாம் தான் லைட் ஆஃப் பண்ணிட்டேன் மூணு நேரம், என்ன ஆச்சுன்னு நம்மளால பார்க்கவே முடியல, முடியாது இது, பார்த்தே எனக்கு இப்படி ஆகுதுன்னா நான் குடிக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும், வேணாம் பிதாவேன்னு கேட்டுக்கிட்டார். ஆனால் அந்த நேரத்தில் உங்க மேலேயும் ஏ மேலேயோ வச்சிருந்த அன்பு எல்லையற்ற அன்புல, என் சித்தம் இல்லை பிதாவே உன் சித்தம், அதை குடிக்கணும்னா நான் குடிக்கிறேன், ஐ வில் டேக் இட் அப்படின்னு. ஆனால் அதை போட்டிருக்கிற ஒரு அதிசயமான காரியம் என்ன தெரியுமா, அவர் நாள் முடியல அங்கே விழுந்து அப்படியே மயக்கமடிச்சு செத்து கூட போயிருந்திருப்பாரு, வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுமா, ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினார், பலப்படுத்தினார். யோசிச்சு பாருங்க, அந்த சராசரத்தை படைத்த உலகத்தை படைத்த பரலோகத்தில் இருக்க கோடானி கோடி தேவ தூதர்கள் அவர் மூஞ்ச கூட பார்க்க முடியாம எல்லாம் கண்களை காலை மூடிக்கிட்டு அவரை துதித்து ஸ்தோத்திரம் பரிசுத்தர் பரிசுத்தர்னு எண்ணி முடியாது, மிரியட்ஸ் அண்ட் மிரியட்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ்ன்னு வேதம் சொல்லுது, கடல் கணக்கியா ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, அத்தனை ஏஞ்சல்ஸும் துதிக்கிற வல்லமை உள்ள சர்வ வல்லமை உள்ள எல்லையற்ற தேவனுக்கு அந்த மனுஷிகத்தில் ஒரு ஏஞ்சலுடைய உதவி தேவைப்பட்டுச்சான். எப்படி இருக்கு கதை, ஒரு ஏஞ்சல் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தணுமா, அவர் வந்து அவர் சமாளிச்சுலாம் செத்து போயிருப்பார், பலப்படுத்தி விட்டார். ஒரு எவ்வளோ வீக், எவ்வளோ மேன், எவ்வளோ பர்ஃபெக்ட் மேன் பாருங்களேன், ஒரு பரிசுத்தவான் இன்னொரு பரிசுத்தவான்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார், உங்களுக்கு ஏஞ்சல்ஸில் எந்த ஏஞ்சலுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவர் இவரை பார்த்து சொன்னார், எனக்கு கேப்ரியல் அவங்களாம் இல்லைங்க, ஒரு பேர் சொல்லாத ஒரு தேவசூதன் வந்து என் ஆண்டவர் அந்த நேரத்தில் பட்ட வியாகுலத்தில் சிலுவைக்கு போக முடியாத கதர்ன கதர் இல்லை, வந்து பேரும் கூட தெரியாத வந்து என் ஆண்டவரை பலப்படுத்தி அவர் சிலுவையெல்லாம் கடந்து என்னை ரட்சிக்கும்படி செய்யறதுக்கு பலப்படுத்தினாரு, அந்த ஏஞ்சலை தான் நான் பரலோகத்துக்கு போனவுன்னு தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன், என்ன அவர் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு அவருடைய மானிடத்தை நான் பார்க்குறேன். அவரை நினச்சி பார்க்கும்போது முதலாவது அவர் முழுமையான தெய்வம், ரெண்டாவதாக முழுமையான மானிடம், தேவ தூதர்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு தேவ தேதனுடைய ஹெல்ப் ஆஃப் தி தேவ தூதர் தேவைப்பட்டுச்சு அவருக்கு. யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ பலவீனம், எந்த பந்திக்கு நம்ம வரும்போது அந்த சரீரத்தை நம்ம நினச்சி பார்க்கணும், முழுமையான மனுஷன், சரீரத்தையும் ரத்தத்தையும் உடைய மனுஷன், குத்தப்பட்ட அந்த சரீரத்தை நாம் நினைத்து பார்த்து அவருடைய மரணத்தை நம்ம நினைச்சு பார்க்கிறோம், ஆணியில் குத்தப்பட்ட சரீரத்தையே நம்ம நினைச்சு பார்க்கிறோம், அதே நேரத்தில் அவர் முழுமையான மனுஷன், முழுமையான தெய்வம், முழுமையான மானிடத்தையும் தெய்வீகத்தையும் கொண்டு வந்தவர் மாத்திரம் இல்லாம அவர் ஒரு பாவம் அறியாத, பாவம் இல்லாத ஒரு மனுஷன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவரை நினைச்சு பார்க்கும்போது பேதுரு சொல்றாரு, அநீதி உள்ளவர்களுக்காக நீதிபரர் ஒருவர் அவர் மரித்தார், மரித்தார். எபிரேயர்ல போட்டிருக்கு, பரிசுத்தரும் அவர் மனுஷத்தை பத்தி, குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகி இருக்கிறவர். என்ன பாவம்! ஒன் பர்ஃபெக்ட் லைஃப். இந்த உலக சரித்திரத்திலேயே ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பாவமும் செய்யாத ஒருத்தர் இருக்கிறாருன்னா உச்ச உயரம் செல அவருக்கு தான் வைக்கணும். அவர் மட்டும்தான், அவர் ஒருத்தருமே கிட்ட கூட வர முடியாது. ரெண்டு கொரிந்தியர் 5:21 சொல்லுது, பாவம் அறியாதவர். பாவம் செஞ்சதுனால அனுபவபூர்வமாக தீட்டுப்பட்டு பாவத்தை அவர் அறியவே இல்லை. பாவம்னா தெரியாது அவருக்கு, செஞ்சு தீட்டுப்பட்டு அனுபவிச்சதே இல்லை அவர் பாவத்தை. ஒரே விதத்துல தான் பாவத்தை அனுபவிச்சிருக்காரு. அந்த பாவங்கள்லாம் அவர் மேல சுமத்தப்பட்டதுனால, நம் பாவம் அவர் மேல சுமத்தப்பட்டதுனால், பாவம் அறியாத அவரை பாவமே ஆக்கி நமக்காக அவர் பலியா கொடுத்தார். அவரே பாவமா மாத்திட்டாராம். பாவமே தெரியாதவருக்கு, பாவத்தின் அனுபவமே இல்லாதவருக்கு பாவத்தை எல்லாம் சுமத்திட்டு அவரை பலியாக கொடுத்தார். அதான் ரெண்டு குறைந்தர் நமக்கு சொல்லுது. அவர் பரிபூர்ணமானவர், பரிபூர்ணமானவர், ஒரு பாவமும் செய்யாதவர். பாருங்களேன், இந்த பந்தியை நம்ம எடுத்து இந்த பாத்திரத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த ரத்தத்தை பார்க்குறோம். அந்த ரத்தம் சாதாரணப்பட்ட இல்லை, குற்றமற்ற மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம். அதில் ஒரு பாவமும் இல்லை. அவர் ஒரு பாவமும் இல்லாத இருந்ததுனால தான் மற்றவர்களுடைய பாவங்களுக்காக மறிக்க முடிகிற ஒரு பலியாகவே அவர் இருந்த முடிஞ்சிச்சு. அவருக்குள்ளே ஏதாவது பாவம் இருந்தால் அவர் பலியாக இருந்திருக்க முடியாது இல்லைங்களா. அவர் மற்றவர்களுடைய பாவங்களுக்காக மறிக்க முடிஞ்சது காரணம் என்ன? எந்த பாவமும் இல்லாத, குற்றமிட்ட பிழை இல்லாத ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் இருந்தார். அதான் பார்க்கிறோம். பாருங்களேன், இதெல்லாம் அவர் அதிசயமான கிறிஸ்துவுடைய குணங்கள், அவருடைய அடையாளங்கள். இது ஒன்னொன்னும் நமக்கு பெரிய ஆறுதல் இல்லை, ஒன்னொன்னும் பெரிய ஆறுதல். ஒவ்வொன்றும் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், யோசிச்சு பாருங்க. அவருடைய எங்க நீங்க உட்காந்துக்கிட்டு ஒருவேளை பல விதத்தில் உங்க சொந்த இதய இச்சைகள்னால, பாரங்கள்னால, இதனால ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு என்னை காப்பாத்துறவங்க யாரு அப்படின்னு நீங்க வேதனைப்பட்டீங்கன்னா, யாரை பொழைச்சாலும் பொழிங்க, என்ன ஒண்டி இதுல இருந்து யாரை காப்பாற்ற முடியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இஸ் த மைட்டி காட் வேதன் சொல்லு, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர்னால காப்பாற்ற முடியாதவங்க ஒருத்தரும் பிறக்கல, இன்னும் பிறக்கவும் போறதில்லை. என்னாலத்துக்குன்னா பாவத்துல நீ போ, என்ன ஆயிடுச்சேன்னா போ, பிசாசு வாய்க்குள்ளேயே போயிருந்தி. அவர் உன்னை காப்பாத்தணும், அவர்கிட்ட நீ வந்தீன்னா உன்னை காப்பாத்த வல்லமை உள்ளவர். பாருங்களேன், வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர்ல சொல்லுது, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர், வல்லவரும் ஆயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவர். யாருன்னா இருக்கட்டும், ஏன் ஒரு வேற மனுஷன் இல்லைங்க, ஒரு வார்த்தை வருது, எல் கோர் த மைட்டி காட், ரட்சிக்க வல்லவர், த மைட்டி சேவியர், வல்லவர். அவர்னால காப்பாற்ற முடியாதவங்க ஒருத்தரும் இல்லை. இல்லை ஒரு சில நேரங்களில் நீங்கள் மனசோர்ந்து போய் இது அவருடைய தெய்வீகத்தை பற்றி நினைக்கலாம். அவருடைய இன்னொரு குணங்களை யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொன்றும் நமக்கு மருந்தாக கொடுக்கப்பட்டிருக்குங்க, கிறிஸ்துவோடைய ஒவ்வொரு குணங்களும். சில நேரங்களில் மனசே நம்ம சோர்ந்து போய், வெறுத்து போய், வழியில் கஷ்டத்தில் நமக்கு என்ன வாழ்க்கையில் இருக்குது, எல்லாரும் நம்மளை, நம்ம நம்பினவங்களாம் நம்மளை கை விட்டுட்டாங்களே, நம்ம கைவிட்ட நிலைமையில் நம்ம இருக்கிறோமே அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு வருத்தப்படும் போது இல்லைங்களா, ரொம்ப வேதனை ஒரு பாட்டில் வருது, அருமையான பாட்டு. நாம் தான் துணை என்ன நயந்தூரம் சொன்னவர், நாங்க இருக்கிறோம் நயந்தூரம் சொன்னவர் என்ன பண்ணாங்களாம், நற்றாற்றில் விட்டார் ஐயா. நல்ல பாட்டு. நடு ஆற்றுல என்ன விட்டுட்டாங்க, நடு ஆற்றுல நான் நிக்கிறேன், நீச்சலும் வராது, ஒன்றும் வராது, எங்க போறதுன்னு தெரியும். நாம் தான் துணை என்ன சொல்லி நான் பார்த்துக்கிறேன், நான் கவனிக்கிறேன்றவங்களாம் என்ன நடு ஆற்றுல விட்டுட்டாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அப்போ நற்றாற்றில் விட்டார் ஐயா, அதை திருப்பி கோரஸ்க்கு போகுது, எனக்கு ஆதாரம் நீதான் ஐயா. ஆதாரம் நீங்க தான் ஐயா என்னை காப்பாற்ற முடியும். தனிமையின் வேதனை, நிராகரிப்பின் வேதனை, கைவிட்டுட்டாங்களான்னு வேதனை படும்போது அவருடைய மனுஷிகத்தை நினைச்சு பாருங்க. ஏன் முற்றிலுமாக பூரணமாக மனுஷர்னாலையும் கடவுள்னாலையும் கைவிட்ட வழி அவருக்கு என்னன்னு தெரியும். அந்த வழி அவருக்கு என்னன்னு தெரியும். அதை அனுபவிச்சவர் அவர் தான். முற்றிலுமாக மனுஷர்னாலையும் கடவுள்னாலையும் கைவிட்ட வழி அவருக்கு என்னன்னு தெரியும். அந்த வழி தெரிந்தவர் எபிரேயர் என்ன போட்டிருக்கிறது, ஆதலால் அவர் மேல் அவர் சோதிக்கப்பட்டும் பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த மாதிரி கைவிட்ட நிலைமையில வேதனையில வியாகுலத்தில் இருக்கும்போது அவர் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அவருக்கு தெரியும் அந்த வழி, அவருக்கு தெரியும், அவர் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அவருக்கு தெரியும் கைவிட்ட நிலைமை என்னன்னு தெரியும். அவர்கிட்ட போ. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் யோசிச்சு போகலாம். ப்ராக்டிக்கலாக நமக்கு நேரம் இல்லை. அவருடைய ஒவ்வொரு குணங்களும் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு ஏற்று நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு சூழ்நிலையும் யோசிச்சு பார்க்கணும். இதான் தியான் நினைச்சு பாருங்கள். என்னை நினைவு கூறும்படி வாங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் வந்திருக்கலாம். இப்போ எப்படி ஆண்டவரை நினைக்கிறது, ஆண்டவர் மட்டும் நினைச்சா தாயா, அவர் தாயா ஆதாரம். ஆண்டவரை நினைச்சு மட்டும்தான் பார்த்தா நமக்கு ஆறுதல் கிடைக்க முடியும். காலையில் நம்ம படித்தோம், எண்ணில் நிலை திருங்க. இந்த உலகம் கொடுக்காத, உலகம் அறியாத ஒரு உலகத்துக்குள்ளே உன்னை வச்சு சமாதானத்தையும் உலக அறியாத சமாதானம் சந்தோஷம் நிம்மதியில் நான் வச்சு உன்னை காப்பாற்ற முடியும். உலகத்தில் உனக்கு உபத்திரம் தான், எனக்குள்ளே தான் உனக்கு நிம்மதி. அப்படித்தான் நம்ம நினச்சிட்டு வரணும். அவர்கிட்ட தான் இருக்குது, அவர் தான் ஆதாரம் நமக்கு. அவர் இல்லைன்னா எங்கே போகிறது? நம்ம யோசிச்சு பாருங்களேன். இன்னொன்று அவருடைய அடையாளத்தை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். அவருடைய அடையாளம் நம்ம தேவைகள் உலக பரலோக பயணத்தில் நம்ம போகும்போது எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோமோ அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஒரு அடையாளம் அவர்கிட்ட இருக்கு. அந்தந்த சூழ்நிலைக்கு ஒரு மருந்து அவர்கிட்ட. அவரை நினச்சி பார்க்கலாம் எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும். ஆகவே முதலாவது அவர் மனிதன், அவர் முற்றிலும் தெய்வம். அடுத்ததாக அவருடைய மரணத்தை நம்ம நினச்சி பார்க்கணும். அவருடைய மரணம், அவருடைய மரணத்தின் இயற்கையை பற்றி நினச்சி பார்க்கணும். ஏன்னா அவர் ரெண்டும் சொல்லியிருக்கிறார், என்னை நினைவு கூறும்படி, என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி. அவரை நினைச்சு பார்த்தோம். அவருடைய மரணத்தை கொஞ்சம் நேரம் நம்ம நினைச்சு பார்த்து பந்தியில் கலந்துக்கலாம். அவருடைய மரணத்தின் இயற்கை எப்பேற்பட்டது? மரணத்தின் இயற்கை உண்மைதான், மிகவும் அநியாயமான மரணம். இது வரைக்கும் உலகத்தில் அவருக்கு நடந்த அநியாயம் ஒருத்தருக்கும் நடக்கல. ஒரு தப்பும் செய்யாதவர். எனக்கு என்ன தப்பு செஞ்சா, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு சில பேர் வீட்டில் அதை இதை உடைக்கிறாங்க, அதை இதை கோவப்படுறாங்க. நான் யாருக்கு என்ன குற்றம் செஞ்சேன்னு அவங்கள பற்றி அவங்களுக்கே தெரியாது இல்லைங்களா. எனக்கு ஏன் அப்படி நடக்குது, எனக்கு ஏன் அப்படி நடக்குது. ஆனால் உனக்கு ஏன் வாழ்க்கையில் நீ நல்லது நடந்திருக்கு, கர்ப்பத்திலே நீ ஏன் கழியிலன்றத யோசிச்சு பார்க்கணுமே தவிர, ஆதாம் பிள்ளையா பறந்து போயிட்டு எனக்கே அப்படி நடக்குதுன்னு கேட்கலாமா? நம்ம ஒரு சொட்டு தண்ணிக்கும் நம்ம தகுதி இல்லாதவர்களாச்சே நரகத்தில், எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்கலாமா? உலகத்தில் ஒருத்தர் தான் கேட்கணும் எனக்கு ஏன் இப்படி நடக்குது. ஏன் அந்த நீதிபரர் மட்டும்தான் கேட்கணும். நம்ம எல்லாருக்கும் நடக்கிற கெட்டது, நமக்கு எல்லாருக்கும் நடக்கிற உபத்திரவம், அது எந்த விதத்துலையும் அநியாயம் இல்லை. ஏன்னா ஆதாம் பிள்ளைகளாக பிறந்த நாம் டைரக்டாக நம்ம கர்ப்பத்திலேருந்து நரகத்தில் போய் இறங்கி இருக்கணும் இல்லைங்களா. ஆனால் ஒருத்தர் கொண்டு ஏன் அப்படி நடந்துச்சு? ரொம்ப அநியாயம். அநியாயமாக நைட்டில் அவரை பிடிச்சிட்டு போய் அநியாயமாக நைட்டோட நைட்டாக ஒரு கோர்ட்டை வச்சு குற்றம் தீர்த்து அநியாயமாக ரோமன் கவர்மெண்ட்டு, நியாயம் நீதினு இருக்கிற கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டுக்கு சரித்திரத்திலேயே ஒரு பிழை. இங்கே அநியாயம் பண்ணிட்டாங்கன்னா இயேசுக்கு தான் பண்ணாங்க அவங்க. அவர் அநியாயமாக குற்றம் தீர்த்து ஒரு குற்றமும் காணாமல் எதுக்கே அவர் சிலுவையில் அறிஞ்சிங்க? கவர்மெண்ட்டு கோர்ட்டை கொடுத்துட்டாரு, ஜட்ஜு பைலாட்டை சொல்லிட்டாரு, ஒரு குற்றமும் காணாங்க. இப்போ ஏன் குற்றம் தீர்த்து கொடுத்தீங்க? இன்னமும் உள்ள பதிலே இல்லை அதுக்கு. அவருக்கு சிலுவை தீர்ப்பை கொடுத்துட்டு அநியாயமாக சிலுவையில், அநியாயமான மரணம் மாத்திரம் இல்லை, கொடுமையான மரணம், அதை விட கொடுமை மரணம் வேறு யாருக்கு இருக்க முடியும்? அதை விட கொடுமை, ஆல்ரெடி பாதி கொண்டுட்டாங்க, பாட்டியெல்லாம் அடிச்சுட்டு அவரை பிடிச்சி அந்த பாரமான சிலுவையை ஏற்றிட்டு வரட்டி கூப்பிட்டு போகிறாங்களே, என்ன வேதனை. சிலுவையில் ஆணியில் அடித்து விட்டுட்டு அந்த ஆணியில் மூச்சு விட முடியாது, ஒரு நாள் தொங்குறாரு, இந்த ரெண்டு கையும் காலில் மாத்திரம் தொங்குறாரு, மூச்சு விட முடியாது. அந்த ஆணியில் அப்படியே தவிக்கிட்டு தான் மேலே போய் மூச்சு விட முடியும். அந்த மூச்சு விட முடியாது, மூச்சு விட முடியாமல் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும், அது ஏறி ஏறி அந்த மசில்ஸ் எல்லாம் சுளுக்கு பிடிச்சிடும், கிராம்ப்ஸ்ன்னு இல்லைங்களா, பயங்கரமாக சுளுக்கு. அப்படியே காலெல்லாம் பிடிச்சா வலிக்கிற கத்துவாங்க தெரியுங்களா, கால் பிடிச்சி கை பிடிச்சி, அவருக்கு பிடிக்கிற வலிப்பா அது அப்படியே கிராம்ப்ஸ் உடம்பெல்லாம் வரும். அந்த வலிப்புல ஏற கூட முடியாம மூச்சு அடிச்சு போய் உள்ள மூச்சு எடுக்கிற காற்றை வெளியே விடாம உள்ளெல்லாம் காற்று கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்சு போயிடும். அப்படியே கதறி கதறி தான் மூச்சு விடணும், மேலே சிலுவையில் தூங்கிக்கிட்டு கதறி கதறி மூச்சு விட்டு அப்படி நிதானமாக சித்திரவதை அனுபவிச்சு சகோதர கொடுமையான மரணம், அவமானமான மரணம். இப்போலாம் நிர்வாணமாக தான் அடிப்பாங்க, கேலி பண்ணி என்னன்னா கேவலப்படுத்தணுமோ பண்ணி கேவலமான மரணம். தேவகுமாரின் நீதிபரனுக்கு அப்படி நடந்து போச்சு. நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா, அந்த மரணம் அப்படிலாம் ரொம்ப கொடுமையாக நடந்துருச்சு தேவகுமாரனுக்கு. அதெல்லாம் ரொம்ப கொடுமை தான், ஒரு விதத்தில் அதெல்லாம் கொடுமையாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கொடுமை அவருக்கு நடந்தது வந்து மனுஷ ரீதியில் இல்லை, மனுஷ பார்வையில் இல்லை, கிறிஸ்துவ உறவில் அவருக்கு நடந்த கொடுமையை யார் நம்ம விவரிக்க முடியும், யார் அதை பேச முடியும். இன்டர்னெட்டேரியன் ஃபெலோஷிப், கிறிஸ்துவ உறவில் சிதாக்கும் குமாரனுக்கும் ஒருபோதும் பிரியாத ஐக்கியத்திலையும் அன்புலையும் நித்திய நித்தியமாக இருந்து வந்த குமாரனும் பிதாவும் அந்த நேரத்தில் பிதா என்ன செய்ய வேண்டியதாக இருந்துச்சு, தன்னுடைய நேச குமாரனை கைவிட வேண்டியதாக இருந்துச்சு, அவரை சாபமாக பாவமாக மாற்றி நம்ம மேல் நாம் அனுபவிக்க வேண்டிய நரகாதி நரகங்களை அவர் மேலே ஊற்றி அவரை கைவிட வேண்டியதாக இருந்துச்சு. சரிங்களா, மூணு மணி நேரம் அந்த பாத்திரத்தை பார்த்தே அவருக்கு ரத்த வேர் வந்துச்சு. அந்த பாத்திரத்தை எப்படி குடிச்சிருப்பார் சிலுவையில், லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, மூணு மணி நேரம் கதறி 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 அந்த கிளைமேக்ஸில் என் பிதாவே என் பிதாவே அவரை ஏன் கைவிட்டீங்க, ஏன் கைவிட்டீங்க, அவருக்கு நடக்காத அநியாயமா என்ன நடந்துச்சு யோசிச்சு பாருங்க. அவருடைய மரணம், அவர் மரணத்தை எப்படி நம்ம நினைக்கிறது, பிதாவால் கைவிடப்பட்டு வேதனையோடு அவர் ஏற்றுக்கொள்ள, நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக அவர் கைவிடப்பட்டார். அவருடைய மரணத்தை பற்றி நினைக்கும் போது நாலு வார்த்தைகள் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நினச்சி நம்ம இந்த பந்தியில் நம்ம கலந்துக்குவோம். நாலு வார்த்தைகளை மனசில் வச்சுக்கணும், ஏன் இப்படி அவர் மதிக்கணுமா இருந்துச்சுன்னா, அவருடைய மரணத்தை நாலு வார்த்தையில் விவரிக்கலாம். முதலாவது அது வந்து சுய விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரணம், சுய விருப்பத்தோடு வாலண்டரியாக எந்த கட்டாயமும் இல்லாமல் சுய விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரணம், வாலண்டரி டெத். யோசிச்சு பாருங்களேன், நீங்களும் நானும் நம்ம விரும்புகிறியோ விரும்பலையோ நம்மளை மரணம் ஒரு நாள் பிடிச்சி நம்மளை நம்ம விருப்பத்துக்கு விரோதமாக நம்மளை மரணம் மேற்கொள்ளத்தான் போகுது இல்லைங்களா. நம்ம அமெரிக்காவில் கூட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், ஆனால் எம்ஜிஆர் செத்து போயிட்டார் அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுத்து இல்லைங்களா. அந்த மாதிரி நம்மளை ஒரு நாள் விரும்புகிறோமோ விரும்பலையோ, ஆனால் அவருக்கு அவர் சுய விருப்பத்தோடு அந்த மரணத்தம்மா அந்த மாதிரி மரணத்துக்கா யாருங்க விரும்பி போவாங்க, இந்த மாதிரி மரணத்துக்கு விருப்பத்தோட சுய விருப்பத்தோட எந்த கட்டாயம் இல்லாமல் இந்த மரணத்துக்கா சுய விருப்பத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்தார். வேதம் அதான் சொல்லுது பாருங்களேன். அவர் வந்து அவர் அரெஸ்ட் பண்ண வரும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நசரேனாகி இயேசுவை தேடுகிறோம் நான் தான் அப்படின்னார். என்னாச்சு, அவருக்குள்ள இருந்து காண முடியாத ஒரு மாட்சியமா ஒரு வல்லமா வந்து எல்லாரையும் தலைக்கீழே ஒருத்தர் ஒருத்தர் மேலே உழுந்திருக்கிறாங்க, மயக்காணிச்சு போய் நினைச்சிருந்தா எல்லாரையும் தள்ளி போட்டு தூக்கி போயிருக்கலாம். ஆனால் அந்த நிமிஷத்தில் தன்னை கைது செய்யவும் தன்னை நியாயம் தீர்க்கவும் அந்நியாயமாக தன்னை சிலுவையில் அறையவும் ஆட்டு போல ஒப்பு சுய விருப்பத்தோடு போனார். அது யாரையுமே கட்டாயப்படுத்த விருப்பத்தோடு போனார். அவர் போகும்போது கூட அந்த டீச்சர் ஓடுறாங்க, அவங்க பிடிச்சிக்கிறாங்க சோல்ஜர்ஸ், அவங்க ஓடுறதை பிடிச்சிட்டு இவங்களையும் ஏதாவது தண்டனை கொடுக்கல, அவங்கள பார்த்து சொல்கிறார் நான் உங்களுக்கு வேணும்னா அவர்களை விடுங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பேதுரெல்லாம் ஓடும் போது அவங்க காதில் கடைசியில் கேட்ட வார்த்தைகள் இதுதான், என்ன பிடிச்சிக்காங்க அவங்கள விட்டுருங்க, என்ன பிடிச்சிக்காங்க அவங்கள விட்டுருங்க. அதை கேட்டு ஓடுறாங்க, திரும்பி கூட பார்க்காம ஓடி போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. சுய விருப்பத்தோடு போன, எதுக்கு இந்த மரணத்துக்கு, இந்த மாதிரி துப்பு வாங்கிறதுக்கு, இந்த மாதிரி வாரில் அடி வாங்கிறதுக்கு, இந்த மாதிரி சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு, இந்த மாதிரி பிதானால் உக்கரத்தை ஊட்டப்படுவதற்கு எந்த கட்டாயம் இல்லாமல் சுய விருப்பத்தோடு போனார். யோசிச்சு பாருங்க, அதில் தான் அதனோட மகிமை இருக்குங்க. அது அடிக்கடி சொன்னார், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிற படியா படியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் அதை எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்து கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன். சுய விருப்பத்தோடு என் மக்கள் மேல் நான் எந்த அளவுக்கு எல்லை அற்ற அன்பு வச்சிருக்கிறேன், என் ஆடுகள் மேல எந்த அளவுக்கு நான் நேசம் வச்சிருக்கேன், என் பிதா மேல எந்த அளவுக்கு நேசம் வச்சிருக்கேன்னு இதை ஒரு கட்டி இந்த அகோர மரணத்தை சுய விருப்பத்தோடு என்னை ஒப்பு கொடுத்து நான் வெளிப்படுத்த போறேன். சுய விருப்பத்தோடு அந்த மரணத்துக்கு போனாருங்க, போறாரு. ஒருத்தரும் நிறுத்த முடியாம கபத்தாக்கு போனாரு, கொல்கொத்தாக்கு போனாரு. போய் அந்த வேதனையை அவர் அனுபவிச்சார். அவரை தம்மை தம்மை முடிவு பரியந்தம் அவர்களை அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வேதன் சொல்லு. தன் அன்பு வைத்தவர் மேல் முடிவு பரியந்தம் அவரை அன்பு கூர்ந்தார். இப்படித்தான் அவர் அன்பை நம்மளுக்கு காமிச்சார். எஸ், முதலாவது அந்த சுய விருப்பத்தோடு அடைந்த மரணம். ரெண்டாவதாக அது ஒரு பதிலீடாக அடைந்த மரணம். பதிலீடாக சப்ஸ்டிடியூஷனரி டெத், பதிலீடாக அடைந்த மரணம். பதிலீடாக என்ன, இன்னொருத்தர் சார்பாக இன்னொருத்தர் இடத்துல மறிச்சார். அவர் மறிக்க கூடாதங்க, வேற யாரோ மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறிச்சார். அதுதான் சப்ஸ்டிடியூஷனரி, பதிலீடாக அடைந்த மரணம். எத்தனை வசனங்கள் அதை பத்தி சொல்லுது, நான் யாருக்காக மடிக்கிறேன், என் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் தருகிறேன். நீதிபரரான அவர் அநீதியில் உள்ளவர்களுக்காக மறித்தார், நம் பாவங்களுக்காக மறித்தார், எல்லோருக்கும் மீட்பு பொருளாக தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். இந்த இதுலயும் இது என்னுடைய சரீரம் யாருக்காக, உங்களுக்காக, எனக்காக இல்ல, உங்களுக்காக பதிலீடாக. சப்ஸ்டிடியூஷனரி டெத், அவர் மரணத்தின் அது மரணத்தை நம்ம நினைக்கும் போது அங்க நான் நம்ம சாக வேண்டியது, நம்ம நித்தியத்துல வேக வேண்டிய நமக்கு சார்பாக அவர் மறித்தார். அதை நம்ம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்களேன். வாலண்டரியாக கொடுத்தது மாத்திரம் இல்ல, அது பதிலீடாக அவர் மறித்தார். அடுத்ததாக, முதலாவது அது வாலண்டரி பதிலீடாக, அடுத்ததாக அது ஒரு கிருபாதார மரணம், கிருபாதார பலியாக கொடுக்கப்பட்ட மரணம், கிருபாதார பலி. ஒன்னு யோவான் 2:2 சொல்லுது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. Propitiation for our sins, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. 1 யோவான் 4:10 சொல்லுது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பாவங்களை நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்புனா என்ன, அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்துறது? இந்த உலகம் காட்டுற என்ன அன்பு இருந்தாலும் எல்லாம் மாயான அன்பு, ஒரே அன்பு. வெளிப்படுத்தப்பட்ட அன்பு, செயல்ல காட்டப்பட்ட அன்பு கிறிஸ்துவுடைய அன்பு தான் பாருங்களேன். உண்மையான அன்பு அது மட்டும்தான். அது எப்படி காமிச்சாராம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. கிருபாதார பலி ப்ரொபிசியேஷன் என்ன, நம்மேல் இருந்த கோபத்தை பலியை தந்து நீக்குவது தான் ப்ரொபிசியேஷன், அதான் ப்ரொபிசியேஷன். கிருபாதாரம்னா என்ன, நம்மேல் இருந்த கோபம், நம்மேல் இருந்த தேவ கோபம், நம்மேல் நம் பாவங்களுக்காக இருந்த தேவ கோபத்தை பலியினால் நீக்க செய்கிறது. இயேசு கிறிஸ்துடைய மரணம் எப்பேற்பட்ட மரணம், சுய விருப்பத்தோடு போன மரணம். அது ஒரு வேற என்ன பார்த்தோம், சப்ஸ்டிடியூஷனரி பலியீடாக கொடுக்கப்பட்ட மரணம். மூணாவதாக அது நம்மேல் இருந்த கோபத்தை தாபத்தை நீக்கும் மரணம். அது பாருங்களேன், மரணத்திலே தூக்கப்பட்ட கலாத்தியர் 3:13, மரணத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டு கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட, ஏன் இப்படிதான் சாகணும், ஏன் தெய்வீக ஆணையில கிறிஸ்துவை சிலுவை மரணம் போல மாட்டான், ஏன் சாவடிக்கணும்னு ஏன் அப்படி தீர்மானிக்கப்பட்டிருந்தது என்றால், அந்த அந்த அடையாளமே அதுவே ஒரு நினைவு சின்னம். அவர் வந்து மறித்தது ஒரு கிருபாதார பலியாக மறித்தார். ஏன் மரத்தில் தூக்கப்பட்ட யாரும் சபிக்கப்பட்டார், அது பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. அந்த ஒரு அடையாளம், சர்வ வல்லமையுள்ள தேவன் கிருபாதார பலியாக நமக்காக மறித்தார். அது ஒரு நிரந்தரமான நினைவு சின்னமாக இருக்கும்படிக்கு தான் அவர் சிலுவையில மறித்தார். ஏன் சிலுவையில தான் அவர் மறிக்கணும், ஏன்னா அது அவர் கிருபாதார பலியாக மறித்தார்ன்றதை ஸ்டாம்ப் பண்ணும்படிக்கு சிலுவை மரணத்துல அவர் தெரிந்து கொண்டார் பாருங்களேன். அப்படி அவர் மறித்த தேவன் நம்மேல இருந்த கோபம், அவர் யாரையாவது மன்னிக்கணும்னா அவர் கோபம் திருப்தி ஆகணும், நீதி திருப்தி செய்யப்படணும். அது செய்ய இயேசு கிறிஸ்துவோட ரத்த சிந்துதல்னாலேயே தேவனுடைய கோபம் திருப்தி ஆகப்பட்டது. பாருங்களேன், ஆகவே இன்னைக்கு நம்ம அவருடைய மரணத்தை நம்ம நினைக்கும் போது எம் மட்டும் நம்மளை அன்பு கூர்ந்தார், அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். உலக அன்பெல்லாம் நான் அன்பு செய்கிறேன், உன் கூட இருக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், என்ன அன்பெல்லாம் இருக்கட்டும், எப்போ அந்த உண்மை அந்த அன்பு மாயான அன்பு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, நான் தான் துணை என்ன, நான் தான் துணை என்ன, நயந்தூர சொன்னவர் நற்றாற்றில் விட்டார் ஐயா, அப்படித்தான் ஒரு நாள் விட்டுருவாங்க. நம்ம நடு ஆற்றுல நம்மளை விட்டுருவாங்க, நம்ம விடாத நம்ம மரண பரியந்தம் நம்மள அன்பு கூர்ந்த இம்மட் முடிவு பரியந்தம் அன்பு கூர்ற ஒரே அன்பு கிறிஸ்துவோடைய அன்பு, சிலுவையில் வெளிப்படுத்தின அந்த அன்பு. அந்த அன்பு வந்து நம்ம எவ்வளோ மோசம்னு தெரிஞ்சு காமிச்ச அன்பு. அதுக்கு நான் தகுதி இல்லையே, ஆமாம் தகுதி இல்லாதவங்களுக்கு தான். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு என்ன ஏற்படுது, நான் எவ்வளோ மோசம், எவ்வளோ நன்றி கெட்டவன், எவ்வளோ சுயநலம் உள்ளவன், எவ்வளோ மோசமான மனுஷன், ரொம்ப ரொம்ப விசுவாசி தெரிஞ்சுக்கிறான். அது ஒரு பக்கம் தெரிஞ்சுக்க, இன்னொரு பக்கம் என்னையா நேசிச்சிரு. ஆமாம், உன்னைத்தான் நேற்று, உனக்காகத்தான் இவ்வளோ வலி இருக்கும், இவ்வளோ வேதனை இருக்கும், இவ்வளோ உக்கரம் இருக்கும்னு தெரிஞ்சோம். சுய விருப்பத்தோடு போனேன், உன் பதிலாக போனேன், உன் கோபத்தை கிருபாதார பலியாக நீக்கும்படி போனேன். கடைசியாக இந்த மரணம் ஒரு பலிக்கும் மரணம், எஃபிகேஷியஸ் டெத், பலனளிக்கும் மரணம், இது பலனளிக்கும் மரணம். பாருங்களேன், எந்த இந்த மரணம் வந்து அதனோட பழி அதனோட பலாபலன்களை அழிக்காம விடாது. யாருக்காக கிறிஸ்து மரித்தாரோ, யாருக்காக சுயமா பதிலீடாக கிருபாதார பலியாக மரித்தாரோ, அவங்களுக்கு அது பழிச்சே பழிக்கும், பழிச்சே பழிக்கும். தேவ கோபம் நிச்சயமாக நீக்கப்பட்டுச்சு, நித்தியமாக அவங்க கோபம் நீக்கப்பட்டுச்சு. அது வந்து எபிரேயர்ல ஒரு வசனம் போட்டிருக்கு, பரிசுத்தம் மாக்கப்பட்டவராயிரு, பரிசுத்தம் மாக்கப்படுகிறவர்களை ஒரே வழியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய பலியினால் பிதாக்கு முன்பதாக பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறோம், என்றென்றும் நித்தியமாக பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஐயோ, அப்படி எனக்கு ஃபீல் ஆகலையே, உன் ஃபீலிங்கை பற்றி இல்லை, அவருடைய செய்கையின் பற்றி. அவர் செய்த அந்த பலியினால் இன்னமே கிறிஸ்துவை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஒரு கிராம் மில்லி கிராம் கோபத்தையும் வைக்காம முழுசா விழுகி போட்டு முடிந்ததுன்னு சொல்லி முடிச்சுட்ட, கொஞ்சம் கூட அவனுக்கு வைக்கல. அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை இல்லை, இனிமே தண்டனை இல்லை, ஒரு பாவத்துக்கும் ஒரு தண்டனை இல்லை. பாருங்களேன், இட்ஸ் கம்ப்ளீட் டெட்டலேசியா, முடிந்தது, அவர் முடிந்ததுன்னு சொல்லி ஊர்ஜிதப்படுத்தும்படிக்கு பிதா அவரை உயிரோடு எழுப்பி பிதான் வலது பார்த்தத்தில் உட்கார வச்சு எல்லாருக்கும் அறிவிக்கிறார், என் குமாரனை விசுவாசிக்கிற நீங்களே ஒருபோதும் உங்க கோபத்துக்கு உங்க பாவங்களுக்கு உங்களுக்கு தண்டனை இல்லை, யூ ஆர் நித்தியமாக பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்னுடைய பார்வையில். உங்க பாவங்கள்லாம் நான் மறந்து விட்டேன், மறந்து விட்டேன். பாருங்களேன், மறந்து விட்டேன். ஆகவே இன்னைக்கு நம்ம பந்திக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அவருடைய நாள் தத்துவம் ஒரு டைமண்ட் மாதிரி பல கோணங்கள் இருக்கு. நம்ம சூழ்நிலை எதுவோ அந்த கோணத்தை நம்ம வச்சு யோசிச்சுக்கிட்டு ஆறுதல் அடைஞ்சு நினைச்சு வரலாம், ஆறுதல் அடைஞ்சு நினைச்சு வரலாம். யோசிச்சு பாருங்க, அவருடைய மரணத்தை யோசிச்சு பார்த்தா, ஒருவேளை உங்க சூழ்நிலையை நீங்க யோசிச்சு பார்க்கலாம், ஒரு ஷேடை யோசிச்சு பாருங்க. உங்க சூழ்நிலை வாழ்க்கையில இருக்கிற உபத்திரவங்கள் கஷ்டங்கள் நம்மளை நெருக்கிற நிலைமையை நினைச்சு பார்க்கும் போது என்ன வெறுத்து போய் செத்துடலாமான்னு இருந்தேன், அது என்ன ஒரு வாழ்க்கை, என்ன ஒரு மனுஷங்க, என்ன ஒரு உலகம் அப்படின்னு வெறுப்பே வந்துடலாம் நமக்கு சில நேரங்கள் இல்லைங்களா. உபத்திரம் கஷ்டம் அப்படின்னு நம்மளை நெருக்குகிற நிலைமையா இருக்கலாம். ஏன் வாழணும், ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லுங்க வாழ்றதுக்கு. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா, எனக்கு ஒரு டைம் ஏற்பட்டுச்சுங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க நான் வாழ்றதுக்கு. இப்படியே நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நான் வாழ்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரு வேடிக்கையாக ஒரு ரெண்டு மூணு தடவை சூசைட் கூட பண்ணணும்னு ட்ரையே பண்ணிட்டேன். இனிமேல் வாழ்றதுல அர்த்தமே இல்லை, எதுக்கு வாழணும், என்ன இருக்கு, எதிர்காலம் ஒன்றும் தெரில, என்ன ஆக போகுதுன்னு தெரில, ஏன் வாழணும், ஒரே ஒரு காரணத்துக்காக வாழணும், இயேசு உன்னை மதிச்சு உனக்காக ரத்தம் செஞ்சிருக்கார், அதுக்காக வாழணும். அந்த காரணம் பத்தாது வாழ்றதுக்கு. ஒரு பாட்டில் வருது, தோ சேட்டன் ஷுட் பஃபெட் அஸ், தோ ட்ரையல் ஷுட் கம், சாத்தா நம்மளை உதைக்கிற மாதிரி, மூஞ்சிலெல்லாம் குத்துற மாதிரி, நம்மளை அடிக்கிற மாதிரி உபத்திரவங்கள் வந்தாலும், உபத்திரவங்க நம்மளை நெருக்கி பிடிஞ்சு போடுற மாதிரி இருந்தாலும், லெட் திஸ் பிளஸ்ட் அஷூரன்ஸ் கண்ட்ரோல், இந்த காரியம் நம்மளை கட்டுப்படுத்திட்டேன். என்ன என்ன ஒரு ஆளா மதிச்சு, உலகம் கொடுக்காத மதிப்பா மதிச்சு, எனக்காக தெய்வ ரத்தம் சிந்தியிருக்கேன், தெய்வ ரத்தம் சிந்தியிருக்கேன். அந்த காரணம் பத்தாது வாழ்றதுக்கு. உலகம் நம்மள என்ன நினைக்குது, அவங்க என்ன நினைக்கிறாங்க, உலக பொருளாதார நிலையில எப்படி இருக்கிறோம், அதெல்லாம் இல்லை. தெய்வம் என்ன இந்த அளவுக்கு உடம்பு சரியில்லை, அதெல்லாம் இல்லை. தெய்வம் என்ன இந்த அளவுக்கு மதிச்சு எனக்காக ரத்தம் சிந்தியிருக்குதே, லெட் திஸ் பிளஸ்ட் அஷூரன்ஸ் கண்ட்ரோல், இது எனக்கு போதும், இதற்காக வாழ்வேன், இதுக்காக வாழ்வேன் அப்படின்னு. என் வாழ்க்கையில் அது பெரிய ஆறுதல் கொடுத்துச்சுங்க. இதுக்காகத்தான் வாழ்வேன், வேற எது இருக்குதோ இல்லையோ, வாழ்ற வாழ்க்கை இதுக்காகத்தான். இந்த அளவுக்கு என்னை மதிச்சிருக்கிறாரு, இந்த அளவுக்கு என்னை மதிச்சு என்ன ரத்தம் சிந்திருக்காரு எனக்காக, அதுக்காக வாழணும். லெட் திஸ் பிளஸ்ட் அஷூரன்ஸ் கண்ட்ரோல் Christ has regarded my helpless estate. என்னுடைய உதவியற்ற நிலையை கிறிஸ்து மதிச்சு எனக்காக ரத்தம் சிந்தினாரே. ஒருவேளை அது உங்கள் பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம், அது உங்கள் பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம். பல விதத்தில் உங்கள் பாவங்களை நினச்சி பார்த்து, உங்கள் உக்கு பாவங்களை நினச்சி பார்த்து, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நினச்சி பார்த்து, இதயத்தில் இருக்கிற இச்சையை நினச்சி பார்த்து, ஐயோ பாவம் விதத்தில் இடியுடிக்கிற மாதிரி இருக்கலாம், குற்றம் உங்களை வாட்டலாம், குற்ற உணர்வோடு நீங்கள் வந்திருக்கலாம், பயத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் கிருபாதார மரணம், ஒரு கிராம் உக்கிரமும் தண்டனையும் உங்க பாவத்துக்கு வைக்காம முற்றிலுமாக முடிந்ததுன்னு குடிச்சு தூக்கி போட்டாரு. அந்த கப்பை முற்றிலுமா முடிஞ்சிச்சு. அதை நினைச்சு பார்த்து ஆறுதல் அடைஞ்சு கிறிஸ்துவுடைய கிருபையில வளர்றதுக்கு, ஆண்டவரே எனக்காக இவ்வளவு செஞ்சீங்களே ஆண்டவரே, இனிமே இந்த குற்ற உணர்வு நீங்கி போச்சு ஆண்டவரே, உங்களுடைய சிலுவையை கண்டதுனால் இனிமே உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே, நம்ம வரலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிளை நம்ம யோசிச்சு பார்க்கலாம் இல்லைங்களா, அதே யோசிச்சு பார்த்து வரலாம். ஆகவே இன்னைக்கு நம்ம நினைக்கும் போது, நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு நம்ம நினைக்கும் போது கிறிஸ்துவோடைய மரணத்தை நம்ம நினைச்சு பார்த்து, அவருடைய ஆசத்துவத்தை நினைச்சு பார்த்து, அவரு எப்பேற்பட்டவர், சாட்சாத் தேவன் நமக்காக மறித்திருக்கிறார், எவ்வளோ மட்டும் தன்னை இறங்கி தாழ்த்தி இருக்கிறாரு, மனுஷனாக வந்தாரு, அவருடைய மரணத்தை நம்ம நினைச்சு பார்க்கிறோம். அவர் மனத்தை நினைச்சுக்காங்க, நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, இவ்வளோ சுயமாக சுய விருப்பத்தோடு இந்த கொடுமையான மரணத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர், நான் என்ன செய்யணும், அவருக்கு சுய விருப்பத்தோடு சேவை செய்யறதுக்கு நமக்கு வரமாட்டேங்க, எல்லாம் கட்டாயத்தோடு செய்யணும் இல்லைங்களா, சர்ச்சுக்கு கட்டாயத்தோடு வர, எல்லாமே கட்டாயம். இவருக்கு செய்கிற விஷயத்தில் போய் உலகத்தில் வேற எல்லாருக்கும் நம்ம ரொம்ப பிள்ளைய பிடிக்கும், அவங்கள பிடிக்கணும், கஷ்டமாக இருந்தாலும் சுய விருப்பத்தோடு செய்யறேங்க. இந்த இயேசுக்கு செய்கிற காரியங்களை நீங்கள் சுய விருப்பத்தோடு எந்த அளவுக்கு செய்கிறீங்க யோசிச்சு பாருங்க. இவருக்கு தானேங்க செய்யலாம், இவரே பெருமான், மற்ற வேற இல்லையே, இவருக்கு தான் எல்லா வாழ்க்கையே சுய விருப்பத்தோடு செய்யணும், விரும்பி செய்யணும், இன்னும் அதிகமாக செய்யணும்னு பார்க்கணும். சுய விருப்பத்தோடு அந்த கொடிய மரணத்தை அவர் ஏற்றாரு. அதை நினச்சி பார்க்குறவ இவருக்கு போய் கணக்கு போட்டு யோசிச்சு யோசிச்சு செய்வாங்க. யோசிச்சு பாருங்க, சுய விருப்பத்தோடு அவர் சேவிக்கிற மக்களாக நாம் இருக்கணும். அவர் வந்து நமக்காக, நமக்கு பலியீடாக மறித்த அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டவர், அவருக்காக பலிய அவர் பதிலாக நாம் வாழக்கூடாது. இனிமேல் நான் வாழ்வதில்லை, கிறிஸ்து வாழ்றார், அவருக்காக நான் வாழ்றேன். இனிமேல் என் சுயத்துக்காக இல்லை, எனக்காக செத்தவருக்காக வாழ்றது தானே ஒரு நியாயம். யோசிச்சு பாருங்க, அவர் நமக்காக கிருபாதார பலியாக மறித்த அவருக்காக வேதம் என்ன சொல்லுது, ஜீவ பலியாக அவருக்காக வாழ்வதற்காக நம்மளை அழைக்கிறது இல்லைங்களா. அதெல்லாம் அவருக்கு செஞ்சதெல்லாம் அவரும் பேச்சிலையா செஞ்சுட்டு போனார், பலிக்கும்படி பிராக்டிக்கலா நடக்கும்படி செஞ்சாரு. நம்ம வாழ்க்கையில சும்மா பேச்சுக்கு தான், இயேசுக்காக நான் வாழ்கிறேன், இயேசுடைய சீஷன், அவருக்காக பலியாக ஜீவ பலியா, பலிக்கும்படி வாழ்க்கையில பலிக்கிற காரியங்கள் ஏதாவது நம்ம வாழ்க்கையில இருக்கா, பிராக்டிக்கலா வாழ்றோமா, அப்படி நம்ம சபையை வர்றதுல தெரியுதா, நம்ம வாழ்க்கையில தெரியுதா, நம்ம நடத்தையில தெரியுதா, நம்ம யோசிச்சு பார்க்கலாம் இல்லைங்களா. இந்த சிந்தனைகளோடு நம்ம பந்தியில கலந்து போறோம். அருமையான ஆண்டவரே, உண்மை நினைத்து பார்க்க, அந்த நினைத்து நினைவுகளோடு உங்களுடைய பந்தியில் கலந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் நல்ல தேவனே. இந்த பந்தி எவ்வளோ ஆசீர்வாதத்தோடு அன்போடு எங்களுக்கு ஏற்படுத்தின கிறிஸ்து, இங்கே நாங்கள் வெறும் பிரெட்டை திராட்சரசத்தை தொடுறதில்லை, கிறிஸ்துவையே தொடுகிறோம் விசுவாசத்தின் மூலமாக. கிறிஸ்து எங்களுக்கு உண்மையாக, இந்த உலகம் எங்களுக்கு ஒரு நடலாக பின்னாடி போய், இந்த நேரத்தில் எங்களுக்கு மத்தியில் கிறிஸ்து இருக்கிறார், என்னோடு கிறிஸ்து இருக்கிறார், அவரோடு நான் நிலைத்திருக்கும் போது வேற உலகத்திலேயே வாழ வைக்கிற கிறிஸ்து, உலகத்தில் என்ன அடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு ஆனாலும் ஆண்டவரே எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கிறிஸ்து வாழுகிற, கிறிஸ்துவோடு வாழுகிற உலகமே வேறு ஆண்டவரே. அந்த உலகத்தில் வாழ்வதற்காக எங்களை அர்ப்பணிக்க இந்த நேரத்தில் அந்த உலகத்தில் இதோ கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், எங்கெங்கேயோ போறீங்களே, நீங்க தேடுற இழைப்பார்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீரப்பா. உன் கூட வாழும் போது, உன்னோடு வாழும் போது, உம்மோடு உம்முடைய உம்மோடு நிலைத்திருந்து உமக்குள் நிலைத்திருந்து வாழுகிற வாழ்க்கை எவ்வளோ நிம்மதி ஆண்டவர், எவ்வளோ இழைப்பார்கள் ஆண்டவர். அந்த வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணித்து உம்மோடு உமக்குள் நிலைத்திருக்க எங்களை வழி நடத்துமாப்பா. இந்த பந்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களுக்கு முன்பதாக ஆவியின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக நீ பிரத்யட்சமாய் அதுவரே உண்மை காண, உண்மை உணர, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாங்கள் அறிய எங்களுக்கு உதவி செய்வோம்ப்பா. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.